நேயர்களுக்கு வணக்கம். TWR நேயர்களாகிய உங்களை இந்த காலை வேளையில் இந்த வானொலி மூலமாக தொடர்பு கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்.
காலை வேளையிலே வேத ஆராய்ச்சி நேயர்களை சமாதானம் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். அன்பர்களே, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை தவறாமல் கேளுங்கள். நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே இந்நிகழ்ச்சியை கேட்டு செவ்வையான வழியை தெரிந்து கொள்ளுங்கள்.
இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வசனத்திற்காக காத்திருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. இன்று நாம் மத்திய எழுதின சுவிசேஷம் 6:22 முதல் சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக பூமியிலே நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் கெடுக்கும். ஆனால் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும் பொழுது அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை என்று நாம் கற்றுக்கொண்டோம். அது மட்டுமல்ல, நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே நம்முடைய இருதயம் இருக்கும் என்று பார்த்தோம். எனவே கர்த்தருடைய ஊழியங்களுக்காக உற்சாகமாய் கொடுத்து அதன் மூலமாய் பரலோகத்திலே நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பது சிறந்தது என்று கண்டோம். இப்பொழுது மத்தேயு 6:22-23 பாருங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும்? கர்த்தருடைய வசனத்திலே கண்கள் என்று சொல்லும்பொழுது மனதின் நடக்கையை குறித்து அது சொல்கிறது. கண்ணானது சரியானபடி வெளிச்சத்தை பார்க்கும் என்றால் சரீரம் அதற்கு தக்கதாக செயல்படும். கண் பார்வையிலே சரியில்லாமல் இருக்கும்பொழுதே எல்லாம் இரண்டு இரண்டாக தெரியும் அல்லது மங்கலாக தெரியும். இதன் விளைவு சரீரம் நிச்சயமில்லாததாய் செல்லும். அதாவது இரண்டு திசைகளிலே பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது எந்தவிதமான முன்னேற்றத்தையும் பெற்றுக் கொள்வது கடினமானது. இந்த உலகத்திலே நம்முடைய நோக்கம் செல்வத்தை சேர்ப்பதுதான் என்றால் உள்ளம் இருள் நிறைந்ததாயிருக்கும். ஆனால் நம்முடைய நோக்கம் தேவனுக்கு மகிமையை கொடுப்பது என்றால், தேவனுக்கு சேவை செய்வது என்றால், நம்முடைய உள்ளம் பிரகாசமானதாயிருக்கும். வெளிச்சமாயிருக்க வேண்டியது இருளாயிருக்கும். இருளானது நம்மை கட்டுப்படுத்தி நடத்தும் பொழுது விளைவுகளும் விபரீதமானதாகவே இருக்கும். பொருளாசையானது நம்முடைய மன விருப்பத்தையும் அடிமைப்படுத்தும் வல்லமை உள்ளது. ஒரே நேரத்திலே இரண்டு எஜமான்களுக்கு நாம் ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று, இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். இல்லையென்றால் பணத்திற்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். பணத்திற்கு ஊழியம் செய்யும் பொழுது அது நம்முடைய தெய்வமாகிவிடுகிறது. வசனம் 24 பாருங்கள். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக் கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே பணம் நமக்கு தேவையானதாயிருந்தாலும் பணமே நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளாகிவிடக்கூடாது. 1 தீமோத்தேயு 6:9 என்ன வாசிக்கிறோம்? ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு செல்வம் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புவார் என்றால், அதை நாம் அவருடைய நாம மகிமைக்கே பயன்படுத்துவோம் என்றால் செல்வமானது ஒரு ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஆனால் செல்வம் நமக்கு கிடைக்கும் பொழுது அதுவே நம்முடைய வாழ்க்கை என்றாகி போகும் பொழுது அதற்கான விளைவுகளையும் நாம் தான் அனுபவிக்க வேண்டும். உலகப் பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் செல்வத்தை சேர்ப்பதை குறித்தே நாம் எண்ணமுள்ளவர்களாக இருந்து கவலை உள்ளவர்களாகவும் துக்கம் நிறைந்தவர்களாகவும் மாறிப்போவோம். பணத்தின் பின்னாலே செல்கிறவர்கள் பணம் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்று எண்ணுகிறார்கள். ஆனால் உண்மையில் செல்வமானது மேலும் மேலும் பிரச்சனைகளையே கொண்டு வரும். செல்வம் தவறான ஒரு பாதுகாவலையே கொடுக்கிறதாயிருக்கிறது. அப்படிப்பட்ட உணர்வின் முடிவு பரிதாபமானதாயிருக்கும். வசனம் 25 என்ன சொல்கிறது? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். மத்தேயு 6 இறுதி பகுதியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகப் பொருளான இன்னும் சில காரியங்களை குறித்து பேசுகிறார். நமது வாழ்க்கையிலேயும் தேவையான உலகப் பொருட்களை குறித்தும் நாம் கவலைப்படக்கூடாது என்கிறார். வசனம் 26 பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதுமில்லை அறுக்கிறதுமில்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதுமில்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவனித்தீர்களா? பறவைகளால் விதைக்க முடியாது, பறவைகளால் அறுக்கவும் முடியாது. அது மட்டுமல்ல, களஞ்சியங்களிலே பறவைகள் தங்களுக்கென்று எந்த தானியங்களையும் சேர்க்க முடியாது. ஆனால் என்னாலும் உங்களாலும் இந்த காரியங்களை செய்ய முடியும். நாம் விதைக்க வேண்டும், அறுக்க வேண்டும், விளைந்ததை களஞ்சியத்திலே சேர்க்க வேண்டும். சிறிய பறவைகள் தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு கர்த்தரையே நம்பியிருக்கின்றன. நாமும் கர்த்தரையே நம்ப எதிர்பார்க்கப்படுகிறோம். இயேசு இங்கே சொல்கிற ஒரு வாக்கியம், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று சொல்கிறார். இப்படி கூறுவதனாலே எதையுமே நாம் நிதானித்து செயல்படக்கூடாது என்பதல்ல. ஒருமுறை ஒரு கிறிஸ்தவ சகோதரன் ஒரு ஊழியரிடத்திலே வந்து, ஐயா, கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவன் காப்பீட்டில் சேரலாமா இன்சூரன்ஸ் எடுக்கலாமா என்று கேட்டான். அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆம், எடுக்கலாம். ஏனென்றால் அப்படி செய்வதனாலே ஒருவனுடைய மனதின் அழுத்தம் குறைந்து குடும்பத்தை குறித்தும் தன்னை குறித்தும் எதிர்காலத்திலே தனக்கு உதவி செய்யப்போகிற தனது சேமிப்பை குறித்தும் பதட்டமில்லாமல் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே கற்றுக் கொடுக்க விரும்புகிற மிக முக்கியமான சத்தியம் என்னவென்றால், வாழ்க்கையின் ஊடாக நாம் செல்லும் பொழுது உலக பொருட்கள் நமக்கு ஒரு பாரமாக ஒரு கவலையாக இருக்கக்கூடாது என்பதுதான். வசனம் 27 கவலைப்படுகிறதுனாலே உங்களிலே எவன் தன் சரீர அளவோடு ஒரு மூலத்தை கூட்டுவான் என்று கேட்கிறார். இது உண்மை இல்லையா? கவலைப்படும் பொழுது அது நமது சரீரத்தை பாதிக்கிறதே ஒழிய சரீரத்துக்கு நன்மை செய்கிறதில்லை. கவலையினாலே எத்தனையோ வியாதிகள் தான் வருகிறது. இன்று ஒரு மனிதன் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பதனாலே நாளைய தினத்திலே செய்ய வேண்டிய வேலைகளை குறித்தும் அவன் திட்டமில்லாமல் போகிறான். எனவே கவலையானது அழிவையே உண்டு பண்ணுகிறது. வசனம் 28 உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. இந்த வசனத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? இன்றைக்கு தங்கள் உடைக்காக ஆண்களும் பெண்களும் எவ்வளவு நேரத்தை வீணாக்குகிறார்கள் இல்லையா? சிலர் சில கடைகளுக்குள்ளே போய் கடையையே மேலிருந்து கீழே புரட்டிவிட்டு எதையுமே வாங்காமலும் வெளியே வந்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, சில இடங்களுக்கு செல்வதற்கேற்ற உடை தங்களுக்கு இல்லை என்பதனாலே சில இடங்களுக்கும் செல்லாதவர்களும் உண்டு. ஆனால் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதில்லை, நூற்கிறதில்லை. ஆண்டவர் அவைகளை பொறுப்பெடுத்து நடத்துகிறார். ஆண்டுடைய பிள்ளைகள் சுத்தமாக நல்ல முறையிலே உடை அணிய வேண்டும், உண்மைதான். ஆனால் தேவனை கனப்படுத்தாத எந்த காரியமும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருப்பதை அவர் விரும்புவதில்லை. இங்கே இயேசு கிறிஸ்து காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள் என்று கூறுகிறார். மனிதன் எவனும் செய்ய முடியாத அளவு இயற்கையிலே பூக்களை ஆண்டவர் படைத்திருக்கிறார். எல்லா இயற்கையுமே தேவனை சார்ந்து வாழ்கிறது. தேவன் ஒருபொழுதும் அவைகளை கைவிடுகிறதில்லை. அழிந்து போகிற மனிதன்தான் எப்பொழுதும் பணத்தையே சார்ந்திருக்கிறான். அதுதான் அவனை பலமுறை ஏமாற்றி விடுகிறது. இங்கே இயேசு கூற விரும்புகிறது என்ன? கவலைப்படுவது ஒரு பாவம். ஒருவேளை கவலை என்பதற்கு நாம் வேறு சில வார்த்தைகளை இணையாக சொல்லலாம். அக்கறைப்பட்டுக் கொள்ளுதல், பொறுப்படுத்திக் கொள்ளுதல் என்று சொல்லலாம். இருந்தாலும் அது ஒரு பாரமாகும் பொழுது அது பாவமாகிறது. இந்த உலகத்திலே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியோடு அவருடைய பலத்திலே வாழ வேண்டிய நாம் கவலைப்பட்டு நம்முடைய வாழ்நாட்களை ஏன் குறைத்துக் கொள்ள வேண்டும்? கவலைப்படுவது நம்மை உடைக்கிறது, நம்மை நொறுக்குகிறது. அருமையான சகோதரனை சகோதரியே, மனிதன் தலையிடாதவரை இயற்கை எல்லாமே இணைந்து செயல்படுகிறது. ஏனென்றால் இயற்கை எல்லாமே தேவனை சார்ந்து வாழ்கிறது. ஆனால் மனிதன் தன் சொந்த முயற்சியினாலே பணத்தையும் உலகப் பொருளையும் நம்பி வாழ்வதனாலே அவன் உடைக்கப்பட்டவனாய், பல திசைகளிலே இழுக்கப்பட்டவனாய், வேதனைகள் நிறைந்தவனாய் இருக்கிறான். தேவன் காட்டுப்பறவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், காட்டு பூக்களுக்கு உடுத்து வைக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலையே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவதையும் தடுக்கிறது என்று ஒரு பக்தன் கூறுகிறார். நாம் நம்மை அவர் ஒப்புக் கொடுத்து நிலைத்திற்கும் செல்வத்தை குறித்து அக்கறை உள்ளவர்களாய் வாழும்பொழுது தேவன் நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். மத்தேயு 6:29 பாருங்கள். என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் சுத்தமாக அழகாக காணப்படுவதை குறித்து தேவன் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். ஆனாலும் கவலையற்ற காட்டுப்பூக்களை குறித்து அவர் சொல்லும்பொழுது சாலமோன் கூட அந்த அளவு உடுத்தி இருந்ததில்லை என்று கூறுகிறார். சிலருடைய வாழ்க்கையிலே இயற்கையாகவே அவர்கள் பார்ப்பதற்கு சிறப்பாய் தோற்றம் அளிக்கிறார்கள். சிலர் அதற்காக முயற்சி எடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு கவலையாக, ஒரு பாரமாக நமக்கு மாறக்கூடாது. வசனம் 30 அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உலக பிரகாரமான பொருட்களை குறித்து நாம் அளவுக்கு அதிகமாக கவலைப்படக்கூடாது. உலக பொருட்கள் தான் நம்முடைய வாழ்க்கையின் பிரதானமான குறிக்கோளாய் இருக்கக்கூடாது. வசனங்கள் 31-32 பாருங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அருமையானவர்களே, உலக பொருட்களுக்காக கவலைப்பட்டு கலங்குவது அஞ்ஞானிகளைப் போல, அதாவது தேவனை அறியாதவர்களைப் போல வாழச் செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்திற்கும் அவருடைய நீதிக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். வசனம் 33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அருமையானவர்களே, கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் கவலை இல்லாமல் கர்த்தருடைய ராஜ்யத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழும்பொழுது கர்த்தர் அவருடைய தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். இப்படி ஒவ்வொருவரும் வாழ்ந்தால் அது இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி இல்லையா? ஆனால் கிறிஸ்துவை அறிந்திருக்கிற எத்தனையோ பேர் மற்றவர்களைப் போல கவலைப்பட்டு துக்கப்பட்டு தெரிவது பரிதாபமான ஒரு நிலைமை. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தங்களுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். நாளைக்காக கவலைப்படாதீர்கள் என்று சொல்லும்பொழுது கஷ்டத்தோடும் துக்கத்தோடும் நாளை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. தேவன் புஷ்பங்களை குறித்தும் பறவைகளை குறித்தும் பொறுப்பெடுக்கிறார். நிச்சயமாக உங்களை குறித்தும் அவர் பொறுப்பெடுப்பார். ஆனால் மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், நமது வாழ்க்கையிலே முதலிடத்தை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். எதை செய்தாலும் அவருடைய நாம மகிமைக்காகவே நாம் செய்யும்பொழுது மற்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். நேற்றைய தினத்திலே நாளை என்று கவலைப்பட்ட நாள்தான் இன்று. இதை பல முறையிலே நாம் மறந்து போகிறோம். ஒவ்வொரு நாளிலேயும் ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக நம்மை வழிநடத்தி வருகிறார் என்பதை எண்ணி பார்ப்போம் என்றால் நாம் வீணாக கவலைப்பட தேவையில்லை. நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நாளை குறித்து கவலைப்படுவதனாலே அது இந்த நாளிலும் உதவி செய்யப் போகிறதில்லை, நாளைய தினத்திலேயும் உதவி செய்யப் போகிறதில்லை. கவலைப்படுவது ஏதாவது செய்கிறது என்று சொன்னால் இந்த நாளிலே நாம் சிறப்பாக செயல்படுவதை தடுக்கிறது. அப்படி சொல்லும்பொழுது நாளை தினத்திலே இன்னமும் நாம் சிறப்பாக செயல்பட முடியாமல் நம்மை முடமாக்குகிறது. கவலைப்படுவதை குறித்து சொல்லும்பொழுது ஒருவர் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். கவலைப்படுகிற ஒரு மனிதன் இரண்டு கள்ளர்களுக்கு இடையிலே தன்னை சிலுவையிலே அடித்துக் கொள்கிறான். ஒன்று நேற்றைய தினத்தை குறித்த கவலை, அடுத்தது நாளை தினத்தை குறித்த கவலை. நாளை தினத்தை குறித்த, அடுத்த வாரத்தை குறித்த திட்டமிடுதல் தவறல்ல, எதிர்காலத்துக்காக சேமித்து வைத்தல் தவறல்ல. இன்று எத்தனையோ மக்கள் கர்த்தரை அறிய வேண்டியபடி அறிந்திருப்பதற்கு காரணம், எத்தனையோ ஊழியர்கள் உண்மையாகவே சிறப்பாக திட்டமிட்டு செயல்பட்டதனாலேதான். 2 கொரிந்தியர் 12:14 உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். இதோ உங்களிடத்திற்கு மூன்றாம் தர வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். கவனித்தீர்களா? அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் திட்டமிடுகிறார். 1 தீமோத்தேயு 5:8 பாருங்கள். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். ஆம், குடும்பத்திற்கு செய்ய வேண்டியதை ஒரு விசுவாசியை செய்ய வேண்டும். அது அவனுடைய பொறுப்பாயிருக்கிறது. அந்த பகுதியை நீங்கள் நன்றாக கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கவலையை மேற்கொள்வதற்காக மூன்று காரியங்களை நாம் செயல்படுத்த வேண்டும். 30வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லும்பொழுது அற்ப விசுவாசிகளே என்று சொல்கிறார். அப்படி என்றால் பொருள் என்ன? கவலையை மேற்கொள்வதற்கு விசுவாசம் நமக்கு தேவை. அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை ஆண்டவருடைய பாதத்திலே விட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்திற்குள்ளே கடந்து வாருங்கள். அவர் என்னுடைய தேவையை சந்திப்பார் என்பதை உங்கள் வாயினாலே அறிக்கை செய்யுங்கள். உங்கள் இருதயத்திலே அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். 2வதாக நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை 26வது வசனத்திலே சொல்லும்பொழுது, பறவைகளை கவனித்து பாருங்கள், அவை விதைக்கிறதில்லை அறுக்கிறதில்லை என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் என்றுதான் கூறியிருக்கிறார். பறவைகளின் பரமபிதா அல்ல அவர், இயற்கையின் பரமபிதாவும் அல்ல அவர், உங்கள் பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறார். அது மட்டுமல்ல, அதே வசனத்திலே நாம் விசேஷித்தவர்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, நமக்காக கவலைப்படுவதற்கு, நம்முடைய தேவையை சந்திப்பதற்கென்று நமக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எதை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாலும், முதலாவது ஆண்டோர் மேலே விசுவாசம் வையுங்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறது. 2வதாக உங்களுக்கென்று இருக்கிற பரமபிதா உங்களுடைய தேவையை குறித்து அக்கறை உள்ளவராயிருக்கிறார் என்பதை உங்கள் இருதயத்திலே பதித்துக் கொள்ளுங்கள். 3வதாக பார்ப்போம் என்றால், 33வது வசனத்திலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியென்றால் நாம் உலக பிரகாரமான காரியங்களுக்காக கவலைப்படுவதற்கு முன்னதாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவது. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலேயும் அவருக்கு முதலிடம் கொடுப்பது. நமக்கு பரமபிதாவாய் இருக்கிறவர் மேலே நாம் விசுவாசம் வைத்து அவரை எல்லா காரியங்களிலேயும் முதன்மையாய் வைக்கும் பொழுது அவரே நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவராயிருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, சங்கீதக்காரன் தனது அனுபவத்திலிருந்து சொல்லும்பொழுது சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது என்று சொல்லியிருக்கிறார். கடந்த காலங்களை சற்றே திரும்பி பாருங்கள். எத்தனை சூழ்நிலைகளிலே நீங்கள் எவ்வளவோ கவலைப்பட்ட சூழ்நிலைகளிலே கர்த்தர் உங்களை எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தியிருக்கிறார் இல்லையா? அப்படி என்றால் இன்று ஏன் நீங்கள் இருக்கிற சூழ்நிலை குறித்து அவ்வளவு கவலைப்பட வேண்டும்? அருமையான சகோதரனே சகோதரியே, அநேக வேளைகளிலே நம்முடைய கவலை வீணான கவலையாக வீணான அழுத்தமாகவே இருக்கிறது. செய்தி நிறைவு செய்யும் முன் மற்றும் ஒரு வேத பகுதியும் உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 3:5-6 வசனங்களை, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கவனித்தீர்களா? நாம் செயல்படும்படியாக 4 காரியங்களை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக நாம் நம் சுய புத்தியின் மேலே சாயாமல் இருக்க வேண்டும். சாய்வது என்று சொன்னால் நமக்கு ஆதாரமாயிருக்கும் ஒரு காரியத்தின் மேலே நாம் சார்ந்து கொள்வது. நியாயாதிபதிகளின் புத்தகம் 16 வாசித்து பார்ப்போம் என்றால், பார்வை இழந்த சிம்சோன் அந்த பெலிஸ்தியர்களின் மத்தியிலே பெரிய தூணிலே சாய்ந்து கொண்டான். கம்பு ஊன்றி நடக்கிறவர்கள் எப்படி அந்த கம்புகளிலே தங்களுடைய பாரத்தை வைக்கிறார்களோ அதேபோல சார்வது, சாய்வது. நம்முடைய ஆண்டவர் சுய புத்தியின் மேலே சாயாமல் என்று சொல்கிறார். கவலை வரும்பொழுது நம்முடைய சொந்த எண்ணங்களின் மேலேயே சாய்ந்து சாய்ந்து நாம் முழுவதுமாய் உடைந்து போகக்கூடாது. இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், கர்த்தரில் நம்பிக்கையாயிருக்க வேண்டும். இந்த எபிரேய வார்த்தைக்கான பொருள் என்ன தெரியுமா? நம்மை பரிபூரணமாக விட்டுக் கொடுத்து தரையிலே படுத்து கைகளினாலே கால்களினாலே எதையும் செய்யாமல் நம்முடைய அன்றைய தினத்திற்கும் எதிர்காலத்திற்கும் உரிய நம்பிக்கையை கர்த்தரிலே வைத்து விடுவதனாலே நாம் பாதுகாவலையும் தேவைகள் பூர்த்தி செய்வதையும் பெற்றுக்கொள்ளுதலை குறிக்கிறது. நாம் முழு இருதயத்தோடு கர்த்தரிலே நம்பிக்கையாயிருக்க வேண்டும். மூன்றாவதாக, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள் என்று சொல்கிறார். நம்முடைய மனதளவிலே எந்த தேவைகளை குறித்த எண்ணம் எழும்பும்பொழுதும் கர்த்தர் என்னுடைய தேவைகளை சந்திப்பார், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற எண்ணம் நம்முடைய மனதிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்வது. இவ்வாறு இந்த 3 காரியங்களையும் செய்யும்பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு என்ன? அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக கர்த்தர் நிச்சயம் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியம் தேவை என்ற உணர்வோடு அதை ஒரு பாரமாக நினைத்து நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும், இப்பொழுது நான் கூறிய இந்த காரியங்களை நீங்கள் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? உங்கள் பரமபிதா ஒருவர் உங்களை குறித்து அக்கறைப்படுகிறவராயிருக்கிறார். நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வையுங்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுங்கள். அதோடு கூட உங்கள் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். எல்லா காரியங்களிலுமே அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களாய் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஜீவிப்பதற்கு, அவருடைய ராஜ்யத்தின் புத்திரராய் வாழ்வதற்காக முதலாவது நீங்கள் முயற்சியிடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அவருக்கு பிரியமானவர்களாய் வாழ்வது உங்களுடைய வாழ்க்கையின் பிரதானமான ஒரு ஆசையாய் இருக்கட்டும். அப்பொழுது இவைகள் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு சேர்த்து தருவார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நீர் எங்களுக்கு ஞாபகப்படுத்தின உம்முடைய வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பற்பல விதமான தேவைகளினாலே ஆண்டவரே பாரத்தோடும் கவலையோடும் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யாருடைய வாழ்க்கையிலே என்ன என்ன தேவையாயிருந்தாலும் நீர் அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீர் என்ற விசுவாசத்தை அவர்களுக்கு தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களுக்கு அடிப்படை தேவைகளை எங்களுக்கு நீர் தர மறுக்கிறவர் அல்ல. எங்களுக்கு எது தேவையோ அது உமக்கு தெரியும். காட்டு புஷ்பங்களையும் பறவைகளையும் கவனித்து போஷிக்கிறவர், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுடைய வாழ்க்கையிலையும் சகோதரியனுடைய வாழ்க்கையிலும் அவருடைய கவலையை நீக்கி இன்று அவருடைய தேவையை நீர் சந்திப்பீர் என்ற நிச்சயத்தையும் நம்பிக்கையும் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த உம்முடைய வார்த்தைகளை விசுவாசித்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற உம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவருடைய விசுவாசம் அவர்களை ரட்சிக்கட்டும், அவருடைய விசுவாசம் அவர்களை விடுவிக்கட்டும், அவருடைய விசுவாசம் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும். அவருடைய விசுவாசத்தின்படியே அவர்களுக்கு ஆக கடவுது என்று நீரும் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். துதி கனமகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். நீர் இந்த உலகத்திலே எங்களுக்கு போதுமானவராய் இருப்பதற்காக மீண்டும் மீண்டுமாய் நன்றி சொல்லுகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் இந்த தனிப்பட்ட விதத்திலே பேசி எங்களுக்கு ஆறுதல் கொடுத்ததற்காக நன்றி ஐயா. தேவைகளை மறந்து உமக்குள்ளே உறுதியாயிருப்போம் என்று தீர்மானித்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் மென்மேலும் ஆசீர்வதியும் கரம் பிடித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:6-7 வசனங்கள். 4:6-7 வசனங்கள்.